ಋಷಿಂಜುಷಾಮಹೇ ಕೃಷ್ಣತೃಷ್ಣಾ ತತ್ವಮಿವೋದಿತಂ ಸಹಸ್ರಶಾಖಾಂ ಯೋದ್ರಾಕ್ಷೀತ್ ದ್ರಾವಿಡೀಂ ಬ್ರಹ್ಮ ಸಂಹಿತಾಂ ಯದ್ಗೋಸಹಸ್ರಮಪಹಂತಿ ತಮಾಂಸಿ ಪುಂಸಾಂ ನಾರಾಯಣೋ ವಸತಿ ಯತ್ರ ಸ ಶಂಖಚಕ್ರಃ ಯನ್ಮಂಡಲಂ ಶ್ರುತಿಗತಂ ಪ್ರಣಮಂತಿ ವಿಪ್ರಾಃ ತಸ್ಮೈ ನಮಃ ವಕುಳಭೂಷಣ ಭಾಸ್ಕರಾಯ. ಉಂಡೋ ವೈಹಾಸಿ ವಿಷಾಹತ್ತು ಕೊಪ್ಪರು ನಾಳ್ ಉಂಡೋ ಷಡಹೋಭರ್ ಕೊಪ್ಪರುವರ್ ಉಂಡೋ ತಿರುವಾಯ್ಮೊಳಿ ಕೊಪ್ಪು தென் குருகைக்குண்டோ ஓர் பார்தனில் ஒக்குமூர். ஆழ்வார்கள் பதின்மரிலே தலைவராகவே போற்றப்படுபவர் சுவாமி நம்மாழ்வார். காரிமாறன் என்னும் ஷடகோபன் என்னும் திருநாமம் பெற்ற இவ்வாழ்வார் பெருமானாலே நம் ஆழ்வார் என்று அபிமானிக்கப்பட்டவர். அவ்வாழ்வார் கலியுகம் தொடங்கி 42 நாட்கள் முடிந்து 43வது நாள் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்திலே திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரி திவ்யதேசத்திலே தாமிரவரணி ஆற்றங்கரையிலே விஸ்வக்சேனருடைய அம்சமாகவே திருவவதாரம் பண்ணினார். இவ்வாழ்வார் அவதரிப்பதை எதிர்பார்த்து ஆதிசேஷன் முன்னமேயே திருப்புளிய மரமாக அங்கே காத்துக் கொண்டிருந்தார். புளியமரத்தடியிலேயே நம்மாழ்வாருடைய வாசம் இருந்தது. இவ்வாழ்வார் பூவுலகில் 32 திருநக்ஷத்திரங்கள் எழுந்துருளியிருந்தார். 4 திவ்ய பிரபந்தங்களை பாடினார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என இந்த 4 பிரபந்தங்களுக்கும் திருநாமம். வேதங்கள் 4, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அதிலே ரிக்வேதத்துக்கு சமமாக திருவிருத்தத்தையும் யஜுர்வேதத்துக்கு சமமாக திருவாசிரியத்தையும் அதர்வண வேதத்துக்கு சமமாக பெரிய திருவந்தாதியையும் சாமவேத சமமாக திருவாய்மொழியையும் ஆழ்வார் அனுகிரகித்தார். கீழே நாம் திருமங்கையாழ்வாருடைய வைபவத்தை பார்க்கும்போது மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கங்கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையின் கார்த்திக நாள் என்னும் பாசுரம் பார்த்தோம். மாறன் தமிழ்மறை அனுகிரகித்தார். மாறன் தான் நம்மாழ்வார். உலக இயல்பிலிருந்து மாறியிருந்தபடியால் அவருக்கு மாறன்னே திருநாமம். அவர் 4 வேதங்களுக்கு சமமாய் 4 திவ்ய பிரபந்தங்கள் பாட அதில் இல்லாத அர்த்தமே கிடையாதாம். அர்த்த பஞ்சகத்தையும் சேர்த்து சாதித்தார். தத்துவத்ரயத்தையும் விளக்கினார். ஏதேது அர்த்தங்கள் உண்டோ அனைத்தும் திருவாய்மொழிக்குள்ளே உண்டு. திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் இந்த 3 ரகசியத்ரயம்னு போற்றப்படுகின்றன. அந்த 3 இந்த 4 திவ்ய பிரபந்தங்களாலே ஆழ்வார் விளக்கினார். அதில் முதலில் திருமந்திரம்ங்கிற 8 மந்திரத்தை திருவிருத்தம், திருவாசிரியம்ங்கிற 2 பிரபந்தத்தாலும் பாடினார். அடுத்து சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை பெரிய திருவந்தாதியாலே விளக்கினார். துவய மகாமந்திரத்தினுடைய சீரிய செழும் பொருளையெல்லாம் திருவாய்மொழியாலேயே விளக்கி அருளினார். முதலில் திருவிருத்தம், திருவாசிரியம், ஓம் நமோ நாராயணாய என்கிற 8 மந்திரத்தை விளக்கிற்று. இப்படி தத்துவத்ரயத்தையும் ரகசியத்ரயத்தையும் அர்த்த பஞ்சகத்தையும் 4 வேதங்களையும் தன்னுடைய அடக்கிக் கொண்டிருப்பதே ஆழ்வாருடைய 4 திவ்ய பிரபந்தங்கள். இத்தனை தூரம் இவ்வாழ்வார் பாடினாரே, அப்படி ஒரு புண்ணியாத்மாவா? அவர் ஏதேனும் சித்த புருஷரா? எந்தெந்த பல்கலைக்கழகத்திலே படித்திருப்பார்? அந்தந்த பேராசிரியர்கள் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள் என்னால் ஆழ்வார் திருப்புளியாழ்வார் அடிய விட்டு ஓரிடம் சென்றது கிடையாது. அங்கேயே அவதரித்தார், அங்கேயே வாழ்ந்தார், அங்கிருந்தே புறப்பட்டு வைகுந்தத்தை 32வது வயசிலேயே அடைந்து விட்டார். பின் ஆழ்வாருக்கு இது இத்தனையும் புரிய வைத்தது யார்? 4 வேதமாம், திருமந்திரந்தயம், சரமஸ்லோகமாம், இது இத்தனை அர்த்தத்தையும் ஆழ்வார் பாசுரத்துக்குள்ளே நாம் அறிகிறோம்னால் ஆறிதத்தனையும் போதித்தார்கள் பகவான் சீமன் நாராயணன் லக்ஷ்மிநாதன். அவனேதான் ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளி செய்தான். எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் பக்தி ரூபாபன்ன ஞானத்தை பகவான் அருள, அதை அப்படியே ஆழ்வார் ஏற்றுக்கொண்டார். இவ்வாழ்வாரை பிறப்பிப்பதற்காக பெருமான் செய்த உழவுத் தொழில், அவன் பண்ணின கிருஷி கொஞ்ச நஞ்சமான கிருஷி கிடையாது. ஒரு உழவன் உயர்ந்த நெல்லை விதைத்து அதை வறுவடை செய்து அரிசி எடுத்து சோறு சமைத்து சாப்பிடணும்னால் அதுக்கு அவர் எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு? ஏதோ பாழாகி போயிருந்த நிலத்தை செப்பனிட வேண்டும், உழ வேண்டும், தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், உரடமிட வேண்டும், விதை விதைக்க வேண்டும், பக்கத்தில் களை முளைக்காமல் காக்க வேண்டும், விதை வளர்ந்த பிற்பாடு காற்றும் கருப்பும் பூச்சியும் கடிக்காமல் ரட்சிக்க வேண்டும், இன்னும் வளர்ந்த பிற்பாடு நாத்தங்காலை மாற்றிக்கொண்டு போய் நட வேண்டும், பக்கத்து பயிரிலிருந்து ஆடு மாடுகள் வந்து மேய்ந்து விடாதபடி பாதுகாக்க வேண்டும், அப்பப்போது உரமிட்டு மருந்திட்டு ஜாகிரதையாக பாதுகாத்து அது எப்போது கதிரறுக்க வேண்டுமோ அந்த சமயத்தில் களத்து மேட்டிலேயே பரன் ரெட்டிக்கொண்டு அங்கேயே படுத்திருந்து கதிரறுக்க வேண்டும், அறுத்த விற்பாடு போரடிக்க வேண்டும், அடித்தத்தை நன்கு திரட்ட வேண்டும், அதை மரக்கால் படிவைத்து அளக்க வேண்டும், பார வண்டியிலே சுமையேற்றி தன் வீட்டு குதிருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அங்கே நெல்லை எடுத்து உமி கழிக்க வேண்டும், அரிசி எடுத்து பட்ட தீட்ட வேண்டும், உலையிலே ஏற்றி அது கொதிக்க சரியான வெந்த பக்கம் வந்த பிற்பாடு அதை எடுத்து சோறு சமைத்து அடியார்களோடே உண்ண வேண்டும். இது ஓரோரு உழவனும் மரணமுல்லையோ? பெருமான் தான் பெரிய உழவன். ஆழ்வார் பத்தி உழவன்னே பெருமாளை சாதிக்கிறார். அவன் தான் க்ஷேம கிருஷி வளம். ஓரோரு ஜீவாத்மாவும் உயர்ந்த அன்னமாக ஆகி அந்த அன்னத்தை தானே அமுது செய்யணும்னு பெருமானுக்கு ஆசை. ஆனா அந்த ஆத்மாவனிடத்துல மோட்சத்தை விதைத்து அவருக்கு அதுல ஆசை ஏற்படுத்தி அவனை சீவைகுண்டத்துல கொண்டு போய் வச்சிருந்து அழிச்சியோம் கடிச்சியோம் என்று பெரு விருந்தாக அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னாதா அகம் அன்னாதா அகம் அன்னாதா என்ன உபனிஷத்து சொன்ன கிரமத்திலே இந்த ஜீவாத்மாவை உயர்ந்த அன்னமாட்டம் அவர் சாப்பிட முடியும். அது எல்லா ஆத்மாக்களிடத்திலையும் நடந்துடுறதில்லை. பெருமான் எல்லாரிடத்திலையும் ஒரு சேர முயற்சிக்கிறான். ஆனா முயற்சி பலித்ததென்னால் அது ஓர் ஆழ்வாரிடத்தே பலித்தது. அவ்வாழ்வார் அவதாரத்தை தான் மனவாளமுனிகள் உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள். ஆழ்வார் அவதரித்த வைகாசி விசாகத்து கொப்பாக ஜகத்தில் நாள் கிடையாது. உண்டோ சடகோபர் கொப்பொருவர் காரிமாறன் சடகோபருக்கு ஒப்பாக மற்றொருத்தர் பிரகிருதி இருந்துட போறாரா? அல்ல. ஏன் ஆழ்வாராட்டம் மற்ற ஆழ்வார்கள் இல்லையானா, மற்ற யாருக்கும் நம்மாழ்வார் என்னும் அபிமான பெயர் இல்லை. மற்ற பேர் தலைவர்கள் அல்லர்கள். இவ்வாழ்வாரே தலைவர். பெருமானாலே நம் காரிமாறன், நம் சடகோபன், நம் ஆழ்வார் என்ன அபிமானத்தோட போற்றப்பட்டவர். அதனாலதான் உண்டோ சடகோபர் கொப்பொருவர். இவருக்கு நிகராக மற்றொருத்தர் கிடையாது. இவர் அவதரித்த வைகாசி விசாகத்துக்கு நிகராக மற்றொரு நட்சத்திரம் இல்லை. இவர் அவதரித்த ஊர் ஆழ்வார் திருநகரிக்கு ஏற்றம் ஆழ்வாராலா அல்லது ஆழ்வாருக்கு ஏற்றம் திருக்குருகூரிலே அவதரித்தபடியாலான்னு கேட்டால், இவரால் அதற்கேற்றம், அதனாலே இவருக்கு ஏற்றம். நாளே உண்டோ ஆழ்வார் திருநகரி திவ்யதேசம் இருக்கே தென் குருகை, தென் குருகைக்குண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமூர். குருகைக்கும் ஒக்குமூர் இல்லை. ஆழ்வார் பாடிய பிரபந்தமான திருவாய்மொழி, அதற்கு ஒப்பு சொல்லவல்ல மற்றொரு பிரபந்தம் உண்டோ? இல்லை இல்லை. லோகத்தில் எங்கு தேடி பார்த்தாலும் சாந்தோக்ய உபனிஷத்துக்கு சமமாய் வேதாந்தத்தின் கருத்துக்கள் அத்தனையும் சேர்ந்து இருப்பதாய் மற்றொரு தமிழ் திவ்ய பிரபந்தம் கிடைக்காது. பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். ரிஷிஞ்சுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதிதம் சஹசிரசாக்காம் யோத்ராட்சீது திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம். எப்படி வேதங்கள் அனாதியோ அதே போல தமிழ் வேதமான 4000 திவ்ய பிரபந்தமும் திருவாய்மொழி உட்பட அனாதியே. இது ஒரு நாள் பாடப்பட்டவை அல்ல. 1000 பாசுரங்களும் எப்பவுமே உண்டு. திருவாய்மொழி மொத்தம் 1102 பாசுரங்கள். இது ஆழ்வார் புதுசா பாடினார்ங்கிறது அல்ல. யா அத்ராட்சீது திராவிடியும் பிரம்மசம்ஹிதாம். எந்த ஒரு ஆழ்வார் தான் கண்குளிர கடாட்சித்து இனி திருவாய்மொழி உலகத்தில் வழக்கத்தில் இருக்கட்டும் என் அனுகிரகித்தாரோ அவரை வணங்குகிறேன். ஆழ்வார ரிஷின்னு கூறுவார்கள், முனின்னு கூறுவார்கள். அவரை ரிஷி முனி என்று அழைக்கிறோம். ரிஷிஞ்சுஷாமகே சடகோப முனின்னு ஆழ்வார் திருநாம். நம்மாழ்வாரே ஒரு ரிஷிதான். மந்திர திரஷ்டாதானே ரிஷி, மனநசீலந்தானே முனி, 6 கிராந்தி தரிசிதானே கவி. இவரையே கவி என்று சொல்லும் கிராந்தராக எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த சரணாகதியின் சாஸ்திரத்தையே தமிழ்ல பாடிட்டு போயிட்டாரோ இல்லையோ. ஏன்னா 5111 வருஷங்களுக்கு முன்பாக ஆழ்வார் பாடியிருக்கிற இது இத்தனையுமே தேவை இருந்திருக்குமான்னு தெரியாது. இன்னைக்கு ஆழ்வார் பாசுரத்துல எளிமையான என்ன வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறவோ அதுதான் லோகத்துக்கு தேவை. ஆனா 5100 வருஷத்துக்கு முன்னாடி இன்ன எல்லாருக்கும் தெம்பு இருந்திருக்கும், அவரவர்களால கர்மஜான பக்தி யோகத்தை பண்ண முடிஞ்சிருக்கும், பிரபத்திக்கு வந்துடணும்னு நினைச்சிருக்க மாட்டா. ஆனா ஆழ்வார் என்றோ பார்த்துட்டாரோ இல்லையோ. ஒருத்தன கவின்னு எப்ப சொல்றோம், தாண்டி பார்க்கணும். இன்னும் இருக்கிறத மட்டும் பார்க்காம கவிஹி கிராந்தி தரிசி, கிராந்தி தரிசின புரட்சிகரமா யோசிக்கிறான் இல்லையோ. இது போதாது, இந்த சமுதாயம் இந்த பாதையில 100 வருஷம் கழிச்சு முன்னேற போறது அப்படின்னு நினைச்சு கற்பனைய பாட ஆரம்பிக்கிறான் இல்லையோ. அப்படித்தான் நம்மாழ்வார் பாடி வச்சுட்டார். அதனால கவி என்கிறோம். அவரை முனின்னு சொல்லலாம், சடகோப முனி, சடகோப முனி மனநசீலகா முனிகி. யார் இந்த ஜகத்தை சம்ரட்சிக்க பெருமான் ஈடுபட அதுல நம்மால் ஆன உதவி என்ன செய்ய முடியும், எப்படி உலகத்தாருக்கு உபதேசிக்கலாம் என்று மனநம் பண்ணிட்டே இருக்காரோ இல்லையோ. மேலும் பகவத் விஷயத்தை மனநம் பண்ணிட்டே இருக்காரோ இல்லையோ. அதனால முனி, அவரை ரிஷின்னு கூறுகிறோம் மந்திர திரஷ்டாவானபடியால். திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் ஆகிய மந்திரங்களை எல்லாம் நன்கு உள்ளத்திலே தேறி கொண்டு அதை மற்ற பேர் உள்ளத்திலையும் நன்னா நிற்கிற அளவுக்கு நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபனை நம்பி என்னும் முதற்கவியாழ்வார் சாதித்தா போலே திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் நம்ம ஒத்தொத்தர் உள்ளத்திலையும் நிற்கும்படிக்கு பெருமானையே வடித்து கொடுக்கிற பாசுரங்கள். திருவாய்மொழி 1102 வெறும் தமிழ பாடி கருப்பிலையும் வெள்ளையிலையும் அச்சு போட்டிருக்கிற பாசுரங்கள் அல்ல, பெருமானே அதற்குள் உண்டு. ஆழ்வாருடைய திருவாக்கிலேயும் திருமேனியிலையும் விட்டு விலகாமல் எப்போதும் பெருமாள் எழுந்திரொள் இருக்கிறார். அப்பர் செஞ்சுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் உபோதிதம். இவ்வாழ்வாருக்கு திருநாமம் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். கிருஷ்ண கண்ணன், திருஷ்ணா காதல், தத்துவம் கண்ணனிடத்தில் காதலே ஒரு வடிவெடுத்தால் எப்படி இருக்குமோ, கண்ணனுடைய காதலையே ஒரு உருவ பொம்மையா பிடிச்சா எப்படி இருக்குமோ அதான் ஆழ்வார். சாதாரணமா பக்தனை படம் எழுதுன்னு எழுதிருவா, பக்திய படம் எழுதுன்னு எழுத முடியாது இல்லையோ. ஆனா எழுதலாமா, நம்மாழ்வாருடைய திருவுருவத்தை சைத்திரிகன் வரைஞ்சுட்டு சித்திரத்தின் கீழே பேர் வச்சுடலாம் கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண பக்தி உடையவர் இவர் அல்லர், கிருஷ்ண பக்தியே இவர். ஒருத்தருக்கு ரொம்ப கோபக்காரர்னு வச்சுங்கோ, அவரை கோபமுடையவர்னு சொல்ல மாட்டோம், சாமி அவரே கோபம் அப்படின்னு சொல்ல முடியும். அத போல கிருஷ்ண பக்தி உடையவர் அல்ல, கிருஷ்ண பக்தியே உருவெடுத்தார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதித்தம் சஹசிர சாகாம் யோத்ராட்சீது, 1000 சாக்கைகள் கொண்டது சமவேதம். அந்த சாமவேத சமமாக திருவாய்மொழி 1102 பாசுரங்களை பாடினார். யோத்ராட்சீது திராவிடியும் பிரம்ம சம்ஹிதாம், பிரம்ம சம்ஹிதை திராவிட பிரம்ம சம்ஹிதை, தமிழ பாடப்பட்ட சாமவேதம். யத் கோசஹசிரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம், நாராயணோ வசதி யத்ர சங்க சக்ரஹ. கோசஹசிரம் வாக் சஹசிரம், சூரியன் உதித்து 1000 கிரணங்களை பரப்பினால் வெளியிருட்டு ஓடி போகும், ஆனால் உள்ளிருட்டு ஒரு நாளும் அகலாது. ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி, சோஷியாத பிறவிக்கடல் வற்றி, விலகாத போதிர்கமல மலர்ந்தது வகுளபூஷண பாஸ்கரோதயத்திலே. நாயனார் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார், வகுளபூஷண பாஸ்கரர் நம்மாழ்வாரே ஒரு ஆதித்யன், நம்மாழ்வாரே ராமதிவாகரர், நம்மாழ்வாரே அச்சுத பானு. சூரியன் உதிக்கிறார், வெளியுருட்டு ஓடிபடுறது, ஆனா அஜ்ஞானம்ங்கிற உள்ளிருட்டு போகாதே அறிவின்மை, அந்த இருட்ட ஓட்டுறதுக்கு நம்மாழ்வார்ங்கிற சூரியன் உதித்தார். இவர் வகுளாபரணர், வகுள மாலையை எப்போதும் திருத்தோள்களிலே தாங்கிட்டு இருக்கிறவர். நல்ல வகுளபூஷண பாஸ்கரர், பாஸ்கரன்னா சூரியன் ஒல்லியோ, இவர் வகுளபூஷண பாஸ்கரர். ரிஷிஞ்சுஷாமகே யத் கோசஹஸ்திரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம், பும்சாம் மனிதர்களுடைய தமஸாகர இருட்டை யாருடைய 1000 வாக்குகளாக கிரணங்கள் ஒழித்து விடுமோ. யத் கோசஹஸ்திரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம், நாராயணோ வசதி, நாராயணன் யாருடைய திருவுள்ளத்திலேயும் திருமேனியிலேயும் அவருடைய ஈரச் சொற்களிலேயும் வசிக்கிறானோ. நாராயணோ வசதி அத்திர ச சங்க சக்கரா, சங்க சக்கரத்தோடு நாராயணன் எங்கு வசிக்கிறானோ, ச சங்க சக்கரஹ என் மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராஹ. சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணன் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இங்கோ சடகோப மத்தியவர்த்தி, சடகோபனுடைய 1000 வாக்குகளுக்கு மத்தியவர்த்தி அப்படிப்பட்ட நாராயணன். சோஹயத் கோசஹஸ்திரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம், நாராயணோ வசதி யத்ர ச சங்க சக்கரஹ என் மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராஹ. எப்பப்பெல்லாம் ஆழ்வாருடைய பாசுரத்தை சேவிக்கிறோமோ அப்ப அவருடைய பதிகத்தினுடைய கடைசி பாசுரம் வந்ததுன்னா தென்குருஹூர் சடகோபன், வன்குருஹூர் சடகோபன், காரிமாறன் சடகோபன், வழுதி வளநாடன் மாறன் என்று தன்னை பத்தி எப்ப பேசிக் கொண்டாலும் எந்தெந்த திசையில எந்தெந்த லோகத்தின் மூலையில இருக்கிறவாளும் தமிழகத்தினுடைய தெற்கு திசையை நோக்கி கொய்யூப்புகிறார்கள். ஒரு பதிகத்தினுடைய கடைசி பாசர் வரச்சேவோ அவர் சடகோபன் தம் பேரை சொல்றாரோ இல்லையோ, எந்த லோகத்தில் இருந்தாலும் உடனே ஆழ்வார்த்து நகரி நோக்கி கைகூப்புறாளோ இல்லையோ அந்த பெருமையை சொல்றார். என் மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராஹ தஸ்மை நமஹ வகுலபூஷண பாஸ்கராய. அப்படிப்பட்ட வகுலபூஷண பாஸ்கரரை வணங்குவோம். பக்தி பிரபாவ பவதத்புத பாவபந்த சந்துக்ஷித பிரணயசார ரசௌகபூர்ண வேதார்த்த ரத்தன நிதி ரச்சுத திவ்யதாம ஜீயாத் பராங்குஷ பயோதி ரசீம பூமா. ஆ ஸ்ரீமா குரத்தாழ்வான் சாதிக்கிறார். பக்தி பிரபாவ பவதத்புத பாவபந்த, பக்தி பெருமான் பேர்ல இருக்கிற காதல் சிநேகம் அன்பு வேட்கை அவா இதெல்லாத்துக்கும் வித்தியாசம் உண்டு. எல்லாம் பரியாய சப்தங்கள் அல்ல. காதல்னாலோ வேட்கைனாலோ அன்புனாலோ அவானாலோ ஒன்னொன்னு சின்ன சின்ன வேறுபாடு, அடுத்தடுத்த நிலை. அதை இங்க சொல்றார் பக்தி பிரபாவ ஆழ்வாரிடத்தில் இருந்த காதலனுடைய மேல் உகழிக்கிறது. அது இன்னும் வளர்ந்து வளர்ந்து சகஜ பக்தியாக பிறந்து இன்னும் உருவாகி பரபக்தி பரஜானமாகி பரஜானம் பரமபக்தியாகி பெருமான விட்டு பிரிந்தால் இனி நில்லோம் என்கிற அளவுக்கு ஆழ்வாருடைய பக்தி வளர்ந்து போச்சு. அந்த பக்தியினுடைய பாதிப்பு பக்தி பிரபாவ பவத் அத்புத பாவபந்த. அதனால நம்மாழ்வாருக்கும் பெருமானுக்கும் ஏதேதோ தொடர்பு, நாயக்கன் நாயகி தொடர்பு, பிதா புத்திரன் தொடர்பு, காதலன் காதலி தொடர்பு, பர்திரு பாரியா தொடர்பு, சேஷசேஷி தொடர்பு, சுவாமிதாசன் தொடர்பு என்று எதேதோ. பக்தி பிரபாவ பவத் அத்புத பாவபந்த சந்துக்ஷித பிரணயசார ரசௌகபூர்ண. இப்படிப்பட்ட தொடர்பு, இப்படிப்பட்ட பக்தியாலேயே அந்த பக்தி கனிந்து காதலாய் உருகி ரசமாக ஓடிவர அந்த ரசத்தில் தொட்டு தொட்டு அழகான தமிழ் சொற்களாலே 1102 பாசரங்களையும் தொடுத்தார். தமிழ் சொற்கள் எல்லாம் ஒன்னொன்னு ஒரு ஒரு புஷ்பம்னு வச்சுங்கோ. அந்த புஷ்பத்தை தொடுக்கிறதுக்கு நார் வேணுமே, அந்த நார்ல தொட்டு தொடரத்துக்கு தீர்த்தம் அனுமல்யோ. அதான் பக்தி பிரபாவ பவதத்புத பாவபந்த சந்துக்ஷித பிரணயசார ரசௌக பூர்ண வேதார்த்த ரத்தன நிதி அச்சுத திவ்யதாமா. உள்ளூர ஓடுறது நூலழை, உள்ளூர இருக்கிறது நார், ஆனா அது வெளியில தெரியாது. வெளியில இருக்கிறது புஷ்பம் தானே தெரியும். வேதத்தினுடைய கருத்துக்கள்லாம் நார், என்ன ஆதாரம் வேதாந்தம் வேதம் தானே, அத நாரா வச்சுட்டார். ஆனா நார் நன்னா இருக்காது, இனிக்காது யாருக்கும், அதை சூட்டிக்கிறதுக்கு திருப்தியா இருக்காது. அதனால மலர்களாட்டம் பக்தியையும் மலர்களாட்டையும் தமிழ் பாஷையும் வச்சுட்டார். ஆனா நார்ல பூவை தொடுக்கணும்னால் தீர்த்தத்தை தொட்டுண்டு தொட்டும் தொட்டாத்தான புசி புசியா இருக்கும். பக்தி ஸ்நேகம் காதல் பகவான் அனுபவித்து அனுபவித்து அதனால ஏற்பட்ட சம்பந்தம். இந்த தீர்த்தத்தை தொட்டு தொட்டு வேத வேதாந்தமாகிற நாரிலே தமிழ் பாஷையாகிற புஷ்பங்களை கோர்த்து ரொம்ப ஆச்சரியமான மாலை தொடுத்துட்டார். பவதத்புத பாவபந்த சந்துக்ஷித பிரணயசார ரசௌகபூர்ண வேதார்த்த ரத்தன நிதி அச்சுத திவ்யதாமா. அச்சுத திவ்யதாமா அரானு வீடு கட்டிலாம் ஒரு புது பேர் கொடுக்கிறார் கூரத்தாழ்வானுக்கு. அச்சுத திவ்ய தாமா, அச்சுதன் வசிக்கக்கூடிய பெரும் வீடு, திவ்யமான தாமம். எதுன்னு கேட்டா அச்சுதன் பேரே இல்லைங்க. இப்போ அச்சுத திவ்ய தாமா நம்மாழ்வார் தான். யாருக்கான வீட்டுக்கு நம்மாழ்வார்னு பேர் வைக்கணுமா? அச்சுத திவ்ய தாமா அவளே எழுதி கொடுத்திருக்காள். பட்டர் சாதித்தார் லக்ஷ்மி லலித கிரகம்னு சாதித்தார். லக்ஷ்மி வாழ்கிற வீடுன்னா அவர் எதையோ சொல்லலே, திருமார்ப சொன்னார். பெருமானுடைய திருமார்பே லக்ஷ்மி லலித கிரகம், ஆழ்வாருடைய திருவிடம்பே பெருமான் வசிக்கிற இடம் அச்சுத திவ்யதாமா ஜியாத். அந்த நம்மாழ்வாரும் அவர் பெருமையும் திருவாய் மொழியும் ஆச்சந்திரார்க்கம் ஜியாத். எதுவரைக்கும் ஜோதிஷ் சக்கரங்கள் சுழலுமோ, எதுவரைக்கும் சப்த சமுத்திரங்களும் சப்த பர்வதங்களும் குலப்பர்வதங்களும் இருக்குமோ, எதுவரைக்கும் சந்திர சூரியர்கள் இருப்பார்களோ அதுவரைக்கும் திருவாய் மொழி வாழும் வாழும் என்னைக்கும் வாழட்டும். ஜியாது பராங்குஷ பயோதி ரசீம பூமா. பராங்குஷ பயோதி, பராங்குஷர் என்னும் பெருங்கடல், அசீம பூமா அந்த கடலுக்கு எல்லை கிடையாது. எல்லையற்ற கடலான திருவாய்மொழியும் அதையே பாடின எல்லையற்ற குணக்கடலான பக்தி கடலான நம்மாழ்வாரும் ஜியாத் எப்போதும் வாழட்டும். ரொம்ப ஆச்சரியமா சுவாமி பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாருடைய வைபவத்தை எத்தனை நாள் வேணும்னாலும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். பெருமானாலேயே அபிமானிக்கப்பட்டவர், ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர், சகலவேத சாரமாகிற உயர்ந்த திவ்ய பிரபந்தத்தை தமிழாலே பாடி கொடுத்தவர். இவ்வாழ்வார் பாசுரம் வெறும் தமிழ் பாட்டு தானே, இதுல பொருள் இருக்குமான்னு கேட்டால் பரமவேதாந்தியான யதி சார்வபௌமனான பகவத் ராமானுஷர் அவருக்கு திருவாய்மொழின்னு சொன்னால் அதுவே உயிர். அது உயிர் மட்டுமல்ல, ரெண்டு மகாச்சாரியர்களுடைய ஸ்லோகம் சொல்றேன். ஒன்னு ஆழ வந்தார் நம்மாழ்வாரை பத்தி என்ன சாதிக்கிறான்னு பார்ப்போம். சம்ஸ்கிருதத்துல பாத்துருவோம். அதே திருவரங்கத்த முதனார் ராமானுஷரை பத்தி ராமானுஷன் 105 என்ன சொல்றாருன்னு விண்ணப்பிக்கிறேன். ஒரே அர்த்தம் தான், மாதா பிதா யுவதயஸ்தனையாக விபூதி சர்வம் மெதேவ நியமேனம் அது அன்வையானாம் ஆத்யஸ்தன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா. நம்மாழ்வாருடைய திருவடி தாமரர்களை வணங்குகிறேன். அவர் எப்படிப்பட்டவர்? மாதா பிதா யுவதையா தனையாக விபூதி சர்வம். ஆள வந்தார் ஸ்தோத்த ரத்னத்தினுடைய தொடக்கத்துல நம்மாழ்வார வணங்குறார். அந்த சுவாமி தெரிவிக்கிறார், எனக்கு தாயாரு நம்மாழ்வார் தான், தந்தையும் நம்மாழ்வார் தான், மாதா பிதா யுவதையா மனைவியும் நம்மாழ்வார் தான், விபூதி செல்வமும் நம்மாழ்வார் தான், தனையன் புள்ள பொண்களும் நம்மாழ்வார் தான். என்ன ஒன்னொண்ணுமே தேவ நியமேனம் அது அன்பையானாம், என்னோட சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கணும், இது எனக்கு மட்டும் இருக்கிறதுன்னு அவர் சொல்லிக்கல. ஆளவந்தார் திருவடி சம்பந்தின்னு ஆறு சொல்லிக்கிறதா இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் நம்மாழ்வாருடைய போஷரங்களே அவரே அனைத்துமாக இருக்கட்டும். யுவதயஸ்தனையா விபூதி சர்வம் எதேவ நியமேன மத அன்வையானாம் ஆத்யஸ்தன குலபதேர் வகுலாபிராமம், அனைவருக்கும் குலபதி. குலபதி குலபதினா நம்மாழ்வார் தான் குலபதி. பராங்குஷ பரகால யதிவரர்கள்னு கூறுவார்கள். பராங்குஷர் ஆழ்வார்களுக்கு மட்டும் தலைவர் அல்ல, பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னு அவருக்கு முக்கியமான திருநாமம். பிரபன்னர்கள்னா சரணாகதர்கள். சரணாகதர்களையே ஒரு குலமா, சரணாகதர்களையே ஒரு குழுவா எடுத்துட்டோம்னா அதுக்கு குல கூட்டஸ்தராது பராங்குஷரான நம்மாழ்வார் தான். அதனாலதான் யுவதயஸ்தனையா விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வையானாம் ஆத்யஸ்தன குலபதேகே வகுலாபிராமம், வகுளமாலையை தரித்திருக்கிறா வாழ்வாரே வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்தனா, அவ்வாழ்வாருடைய திருவடி தாமரர்களை வணங்குகிறேன் என்று சாதித்தார். நம்மாழ்வாருடைய திருவடிங்கிறது ஆறு மதுரகவி ஆழ்வார்னு கூறலாம், அவர் வைபவத்தையும் சேர்த்து பார்த்துருவோம். ஆனா இன்னும் கேட்டா இன்னைக்கு ஆழ்வார் திருநகரிக்கு போய் நம்மாழ்வாருடைய ஸ்ரீ பாதுகை ஆறுன்னு கேட்டோம்னா ஸ்ரீ ராமானுஷன் என்னதான் பதில் கிடைக்கும். ராமானுஷனே நம்மாழ்வாருடைய பாதுகாஸ்தியானியராய் இன்னைக்கும் அந்த திவதேசில எழுந்துள்ளிருக்கார். இப்ப எல்லா கோவிலுக்கும் போறோம், பெருமானுடைய பாதுகைக்கு நம்மாழ்வார்னு திருநாமம், அதுவே அவருக்கு பெருமை. இதை பத்தி வேதாந்த தேசிகன் பாதுகா சகஸ்திரத்துல ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். திரவிடோபனிஷன் நிவேசூன்யான் அபிலக்ஷ்மி ரமணாய ரோசயிஷ்யன். திரவிடோபனிஷத்துல சம்பந்தம் வேணும்னு பெருமாள் நினைச்சாராம். முதல்ல வேதாந்தத்தை கற்று மோட்சத்துக்கு வாங்கோ சொல்லி சொல்லி பார்த்தார், ஆள் வரல, எங்கேயோ தப்பு நடக்கிறதுன்னு தேடி பார்த்தார், ஒண்ணுமில்லே வேதாந்தத்தை கத்துக்கல, அதுதான் தப்புன்னு தெரிஞ்சு கொடுத்து பெருமாளுக்கு. ஏன்னா வேதாந்தத்தை கத்துக்குங்கோ மோட்சத்துக்கு வாங்கோ. இதை இவர் கீழே உபதேசிச்சுட்டு மேல போய் வாசப்படியிலே நின்று ஒத்துரு வரலையே ஒத்துரு வரலையேன்னு பாத்துருந்தா கீழே யாராலும் படிச்சாத்தனை வர்றதுக்கு. அதனால வேதாந்தத்தை யாரும் படிக்கவே இல்லை, ஓ அங்க தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்குன்னு திரும்ப இறங்கி வந்து ஆழ்வாரை பிறப்பித்து தமிழ் வேதாந்தத்தை பாட வைத்து இதுலயானு சம்பந்தப்படுத்தின் வரீங்களா? அந்த வேதாந்தம் சாந்தோக்கியத்தை தான் விட்டுட்டீர்கள். சாந்தோக்கிய சமமா நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடிவிட்டார். திரவிடோபனிஷன் நிவேசூன்யானபி, திரவிட உபனிஷத்தான திருவாய்மொழி சம்பந்தத்தையாவது பெருங்கோள், அதையும் விட்டுட்டோம். அப்ப சாந்தோக்கியத்தையும் விட்டுட்டோம், திருவாய்மொழியும் விட்டோம், இனி என்ன பண்றதுன்னு பெருமாள் யோசிக்கிறார். ஓ இந்த மாதிரி ஒன்னொன்னா இவா விட்டுருந்தா ஒத்துரு மோட்சத்துக்கே வரமாட்டா போல் இருக்கே. இப்படி எல்லாம் இல்லாமல் மனசுக்கு வேலையே கொடுக்காமல், புத்திக்கு வேலையே கொடுக்காமல், ஏதாவது கொஞ்சம் உடம்புக்கு வேலையை கொடுத்து கொண்டு வந்தா தான் உண்டு. என்ன யாரும் புத்திக்கு வேலை கொடுத்தா வரவே மாட்டான். சுவாமி அது ஏதோ குறைச்சலா இருக்கு, நாங்க ஜாகிரதையா வச்சுக்கிறோம், அதை எதுக்கு இப்ப சிரமப்படுத்தணும்ன்ற மூலியம். அதே கைகால் உழைக்கணும்னு சொன்னா 4 பேர் வருவா, பெருமாள் கூத்தொடத்தணும் வாங்கும்னா 100 பேர் கூத்தொடுக்கிறேன்னு வருவா, இல்ல கீதையில கஷ்டமான ஸ்லோகங்களுக்கு எல்லாம் அர்த்தம் சொல்றேன்னா அது தேவரீரே அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாள் தேவர. அதுக்கப்புறம் ஒத்துரும் வரவே மாட்டான். அதை அனுபவிக்கிறவருக்கும் பெருசா புரிய போறது இல்ல, கேட்டு இருக்கிறவாளுக்கும் பெருசா புரிய போறது இல்ல. அதனால மானசம்னாலே புத்திக்கு வியாபாரம்னாலே கஷ்டம், கைகாலுக்கு வியாபாரம்னா சுலபம். பெருமாள் பார்த்தார், 2 தரம் வாய்ப்பு கொடுத்தோம், 1 தரம் சாந்தோக்கியத்துக்கு கொடுத்தோம் இவன் வரல, 1 தரம் திருவாய்மொழிக்கு கொடுத்தோம் இவன் வரல, இனிமே படின்னு மட்டும் இவங்ககிட்ட சொல்லவே கூடாது. பின் என்ன பண்ணலாம்னா குனின்னு சொல்லிட்டார் பெருமாள். சரி நம்ம குனிஞ்ச மொழியோ, அப்ப தலையில சட்டாரிய சாதிக்கிறா, இந்த தலையில சம்பந்தப்படுறது ஒன்னும் பெரிய சமாச்சாரம் இல்லையே, இது சுலபமானது தானே. நம்மாழ்வாரையே ஸ்ரீ சட்டாரியாக எழுந்துரள பண்ணி அந்த சம்பந்தத்திலேயாவது இவன் முக்தி பெறட்டும் என்றுதான் பெருமான் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதுதான் பாதுகையினுடைய வைபவம். இன்னும் கேட்டா 32 பத்திகளுமே நம்மாழ்வாருடைய வைபவத்தையே சொல்லுவதற்காக வேதாந்த தேசிகன் அனுகிரகித்தார்ங்கிறது பெரியோர்கள் பலகாலம் உரைத்திருக்கிற விஷயம். என சமாக்கியா பத்தியில தான் நேர நம்மாழ்வாருக்கும் பெருமானுடைய பாதுகைக்கும் சாமியம் சொல்லியிருக்கார். அதுக்குன்னு அந்த ஒரு பத்தினே அர்த்தம் அல்ல, எப்ப பாதுகை நம்மாழ்வாரோ பெருமானுடைய திருவடி செவடாகவே எழுந்துள்ளிருக்கார். அப்ப நம்ம பெருமாள் சன்னதி முன்னாடி போறோம், சட்டாரி சாதிங்கோன்னு கேட்கிறோம்னா அப்ப நம்மாழ்வாரத்தான் நம்ம தலையில கொண்டு ஒத்துகிறார்கள். ஏன்னா அந்த சம்பந்தத்தாலேயாவது இவன் மோட்சத்துக்கு வரட்டும். சாந்தோக்கியத்தை விட்டுட்டான், திருவாய்மொழியை விட்டுட்டான், நம்மாழ்வாரையாவது தொட்டு அவர் மூலமாக நம் பெருமாளுக்கு என்ன ஆசைனா ஆழ்வார் சம்பந்தம் இருக்கணும், நான் மோட்சம் கொடுக்கணும். இதுதான் அவன் திருவுள்ளத்தில் எப்போதும் இருப்பது. அதைத்தான் தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தில் தெரிவிக்கிறார். அந்த பாதுகையினுடைய வைபவத்தை சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட வேதாந்தி பரம கவிதார்க்கிக கேசரி, அப்படிப்பட்ட வேதாந்த தேசிகன் தன்னால முடியலேங்கிறார். நானும் நம்மாழ்வார் வைபவத்தை எழுதணும்னு பார்த்தேன். லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவ, எழுதலாமோங்கிற நப்பாசையில வந்து உட்கார்ந்தே நிசேஷம் அம்பரதரம் எது பத்திரிகா சாது, ஆகாசத்தை முழுக்க காகிதமா கொண்டு கொடுங்க. சப்தார்ணவி எது சமயத்த மசி பவித்ரி, ஏழு கடலை கொண்டு வந்து எழுதுகோலிலே மசியா அடைச்சுடுங்கோ. வக்ரா சஹசிரவதனஹ, அந்த வைபவத்தை படிக்கிறது ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷனாக இருக்கட்டும். இருந்து அப்ப ஏழு சமுத்திரமே மசியா வச்சிருந்து ஆயிரம் தலை படத்த ஆதிசேஷனை வாசித்து ஆகாசம் அம்பரத்தையே கொண்டு வந்து பத்திரிகையாக வச்சு இப்பவாவது நம்மாழ்வார் பாதுகையினுடைய வைபவத்தை எழுத முடியுமான்னா ஒரு வேளவனா முயற்சி பண்ணி பார்க்கலாமே தவிர ஆறாலும் அதை முடித்து விட முடியாது. என்ன ஓரொரு சிம்மங்களும் ஏற்றுக்கொண்ட வைபவம் இவ்வாழ்வாருக்கே உண்டான வைபவம். அதனாலே இன்னைக்கு ஒரு நாள்ல இருக்கிற ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நிச்சயமா எலி எலும்பனாக ஈனச்சொல் படைத்த அடியேன் போய் ஆழ்வாருடைய வைபவத்தையோ மதுரகவியருடைய வைபவத்தையோ ஒரு நாளும் பூர்த்தி பண்ணிட போறதே இல்லை. ஏன்னா அதை பாடியிருந்தவர்களே இன்னி வரைக்கும் பூர்த்தி பண்ணலே. அப்ப ஆளவந்தாருடைய ஸ்லோகம் மாதா பிதா இவதயஸ்தனையா, அதே போலத்தான் ராமானுஷன் உத்தந்தாதில திருவரங்கத்த முதனார் சாதித்தார். உரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் செந்தமிழ் நெறிதரும் செந்தமிழ் ஆரிடமே என் நீநலத்தோர் அரிதர நின்ன இராமானுஷன். ராமானுஷனுடைய பெருமை சொல்றார், உரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரிடமே. மாறனுடைய சீர் விளங்க பெற்ற திருவாய்மொழி செந்தமிழ் ஆரணம். ஆரணம்னா வேதமொழியம், இது செந்தமிழ் ஆரணம். வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனின் யஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையார், தமிழ் பாஷையாலே ஸ்ருதியினுடைய உத்தர பாகமாகிற வேதாந்தத்தை யார் தமிழ்படுத்தி கொடுத்தாரோ அந்த தமிழ் பிரபந்தமே தந்தை தாய் உயர் குரு செல்வம் இவை அனைத்தும் தனக்கு என்ன ராமானுஷர் இருந்தாராம். இவை அனைத்தும் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்ன இன் நீடலத்தோர் அரிதர நின்ன. இந்த லோகத்தில் இருக்கிற ஒத்தரும் புரிஞ்சுக்கும்படிக்கு ராமானுஷர் திருவாய்மொழியுடைய வைபவத்தையே வெளியிட்டருளினார். திருவாய்மொழியை பத்தி ராமானுஷருக்கு தெரியுமா? ரொம்ப நாளா இது பல பேருக்கு ஒரு சந்தேகம் இல்லையோ. ராமானுஷருக்கு சம்ஸ்கிருத வேதாந்தம் தான் தெரியும், அவருக்கு திராவிட வேதாந்தம் தெரியாது. ஏன்னா தமிழ் அவர் பிரபந்தம் எழுதினதில்லை, தமிழ்ல ஏதுமே எழுதினதில்லைன்னுட்டார். அவர் என்னத்துக்காக அவதரிச்சார்னு பாக்கிறோம். தம்முடைய வாழ்நாளிலே திருவாய்மொழியை பரப்புவதற்காக யாது செய்தார் அவர்? ஒண்ணு தமிழ்ல திவ்ய பிரபந்தங்கள் எழுதினதே இல்லையே. ஸ்ரீபாஷ்யம் வேதார் சங்கிரகம் வேதாந்த சாரம் தீபம் கத்யத்ரயம் இது முதலான எல்லாமே சம்ஸ்கிருதத்துல தானே பண்ணிருக்கார் என்று கேட்டால் இந்த பாசரம் ஒரு சாட்சி. ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்ன இந் நீநிலத்தோர் அரிதரனன்ன விராமானுஷன். ராமானுஷருக்கு திருவாய்மொழிதான் தந்தை தாய் ஆச்சாரியன் செல்வம் அனைத்துமே சுவாமி திருவாய்மொழியே கொண்டிருந்தார். அவர் அதுல கிரந்தம் பண்ணலேங்கிறது இருந்தாலும் தன் திருவுள்ளம் முழுக்க எப்போதும் திருவாய்மொழியை கொண்டு ஐந்து வியாக்கியானங்கள் ஏற்படுவதற்காக அவரே தூண்டுகோலாக இருந்தார். சுவாமி காலத்திலேயே வாழ்ந்திருந்தவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான், பிள்ளானத்தான் ஆறாயிரப்படிங்கிற முதல் வியாக்கியானத்தை பண்ண சொன்னார். திருவாய்மொழிக்கு அஞ்சு பெரிய வியாக்கியானங்கள், ஒன்னு ஆறாயிரப்படி, அடுத்து ஒன்பதனாயிரப்படி, அடுத்து இருபத்தி நாலாயிரப்படி, அடுத்தது முப்பத்தாறாயிரப்படி, கடைசியாக பன்னீராயிரப்படி. திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஆறாயிரப்படி சாதித்தார். விஷ்ணு புராணத்தினுடைய ஸ்லோக கணக்கு ஆறாயிரம் ஸ்லோகம், அந்த கணக்கிலேயே திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஆறாயிரப்படி வியாக்கியானத்தை சாதித்தார். அடுத்தது நஞ்சீயர், பட்டருடைய சச்சிஷ்யரான நஞ்சீயர், அவர் தான் ஒன்பதனாயிரப்படின்னு வியாக்கியானம் சாதித்தார். ஒரு படி படின்னு சொன்னா முப்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் கொண்டது ஒரு படி. அப்ப ஆறாயிரப்படின்னா ஆறாயிரம் முப்பத்தி ரெண்டு எழுத்து, ஒன்பதனாயிரப்படின்னா ஒன்பதாயிரம் முப்பத்தி ரெண்டு எழுத்து. அடுத்தது வியாக்கியான சக்கரவர்த்தியான பரமகாருணிகனான பெரியவாச்சான் பிள்ளை, அவர் இருபத்தி நாலாயிரப்படி சாதித்தார். அப்புறம் நம்பிள்ளை நம்பூர் வரதாச்சாரிய சுவாமி, அந்த சுவாமி காலக்ஷேபம் சொல்ல சொல்ல அதை வடக்கு திருவீதி பிள்ளை பட்டோலை கொண்டு அது ஈடு இணையற்ற ஈடு 36,000 படி என்று கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் பெரியவாச்சான்களுடைய சிஷ்யரான வாதிகேசரி அழகியமணவாளச்சியர் அந்த சுவாமி 12,000 படி வியாக்கியானம் அனுகிரகித்தார். இப்படி 5 வியாக்கியானங்களோட வீறு கொண்டிருப்பதுதான் திருவாய்மொழி. நம்மாழ்வாரை பற்றி திருவாய்மொழிக்கு அவருக்கு இருக்கிற சம்பந்தத்தை ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவார்கள். ஈன்னமுதத்தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷர்.